இயேசுவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவளோ அவனுக்கு ரட்சிப்புண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கு என்று அந்த சுவிசேஷத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது என்பது. நம்ம கடந்த வாரத்தில் கூட ரட்சிப்பை குறித்து நம்ம சிந்தித்து வந்தோம். அப்போஸ்தலன் பவுல் இந்த ரோமர் எழுதின நிருபத்தில் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதலை குறித்து பேசிக் கொண்டிருக்கிற இந்த புஸ்தகத்தை நீங்க பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே ரோமாபுரியில திருச்சபை உருவாக்கப்பட்டு அங்க விசுவாசிகள் இருக்கிறாங்க. அந்த விசுவாசிகளை பார்க்கறதுக்காக தான் அவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, அவர் ஜெபிக்கிறார். ஜெபிச்சு முடிச்சுட்டு ஒரு 6 வருஷம் கழிச்சு தான் இவர் அங்க போறார். இப்போ அங்கே போகிறப்ப அவர் சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட என்னுடைய ஆவிக்குரிய சில பலன்களை உங்கள்கிட்ட கொடுக்கவும், உங்களிடத்தில் நான் ஆறுதல் அடையவும் நான் உங்களிடத்தில் வர்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். அது தேவனுடைய சித்தமாக இருந்தால் நான் உங்களிடத்தில் வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். இவர் ஜெபித்து முடித்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கழிச்சு தான் அவர் அந்த பகுதிக்கு போகிறார். இப்போ அவங்க ஏற்கனவே அங்கே ரோமாபுரியில் இருந்தவர்கள் விசுவாசிகளா விசுவாசிகள் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அந்த இடத்துல. ரோமாபுரியில இருந்தவங்க விசுவாசிகளா விசுவாசி இல்லையா? விசுவாசிகள். அப்ப விசுவாசிகளுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலனா இருக்கிறது என்கிறார். அப்ப அந்த இடத்துல அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, சுவிசேஷம்னா என்ன, சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படலைன்னா என்ன, சுவிசேஷம்னா என்ன. இப்ப இந்த புஸ்தகத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த முதல் 2 வசனங்கள் ரோமன் கத்தோலிக்கத்துக்கு மிக எதிரான ஒரு வசனம். ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய எதிர்ப்பு இந்த வசனம் அதில் ரொம்ப சொல்லுது. அதனால அவர் சொல்றாரு, யூதருக்கு அது இடவலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. யூதருக்கு ஏன் இடவல், சுவிசேஷம் ஏன் இடவல் அப்படின்னு சொன்னா, யூதன் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கான், எங்கள்கிட்ட நியாயப்பிரமாணம் இருக்கு, நாங்கள் சில சடங்குகளெல்லாம் கை கொண்டு இருக்கிறோம், அதை விட இது மேலானதா அப்படிங்கிறது அவனுடைய எண்ணம். கிரேக்கன் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, கிரேக்கனுடைய சிந்தனைகள் முழுவதுமா எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, தத்துவங்கள் நிறைந்ததாக இருக்கிறது. புதுசா இருக்கணும் எதுனாலும். தத்துவம் அப்படின்னு சொன்னா ஒரு கூட்டு சிந்தனை, தத்துவங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்க கூட்டு சிந்தனை. அப்ப இந்த கூட்டு சிந்தனையினால அவன் புதுசா கேட்டு அது வந்து அவன், அதாவது அவன் மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷத்தை பிளஷர் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்வான், இல்லாட்டி ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் 17 அதிகாரத்தில் அத்தனை பட்டணத்துல பவுல் அங்க போறப்ப அங்க அநேக கோயில்களை பார்க்கலாம். அதுல ஒன்னு எழுதி வச்சிருக்கான், எழுதி வச்சிருக்கான், அறியப்படாத தேவனுக்குன்னு சொல்லி ஒன்னு எழுதி வச்சிருக்கான். அறியப்படாத தேவனுக்கு அப்படின்னா நிறைய கடவுள் இருக்கு, அதுல ஒரு கடவுள் என்னென்ன கடவுள்னு யாருன்னு தெரியலங்க அப்படிங்கிறான். என்னடா இவ்வளவு இவ்வளவு கோயில் கட்டிருக்கீங்க, ஒரு கோயில்ல என்ன சொல்றேன், அறியப்படாத தேவனுக்குன்னு சொல்லி அது என்னது அப்படின்னா, எனக்கு என்ன இதெல்லாம் எனக்கு திருப்தி இல்லை, இந்த மனிதன் எப்பொழுதும் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா, திருப்தியற்றவனாகவே இருப்பான், அவங்க சாட்டிஸ்பேக்ஷனே இருக்காது, திருப்தியே இருக்கவே இருக்காது, புதுசு புதுசா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும்னு நினைப்பான். அடுத்தது அவன் அறிவு பெருத்தமே நிறைய பேசுவான். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த வாட்ஸ்அப் பேஸ்புக் நீங்க பாக்குறவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த நியூ திங்ஸ் புதுசா வர்றத வந்து ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். கவனிச்சிங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கும். முதல் தகவல் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நம்ம புத்திசாலியா இருக்கணும், என்னென்னலாம் புதுசு புதுசா போடுறதுனால நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியும், எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அப்ப இது நிமித்தமாக நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, அறிவை பெருமைப்படுத்திக்கிட்டு அறிவை நினைச்சு பெருமை பாராட்டி கொண்டு இருக்கோம். இந்த அறிவுள்ள ஒரு மனுஷன்கிட்ட போய் நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம சொல்றதெல்லாம் வந்து இவனுக்கு பைத்தியகாரத்தனமா இருக்கும். இந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த சுவிசேஷத்தை குறிச்சு ரொம்ப பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம யாரை பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இயேசு கிறிஸ்து யாரு அப்படின்னு சொன்னா, நீங்க ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமா இருக்கிற மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா அவர் வந்து மாட்டுக்கோட்டையில பிறந்தாரு, அவங்க அப்பா அம்மா வந்து தங்க வீடு கூட இல்லாதவங்க, அவங்க அப்பா ஒரு கச்சேன். இப்ப இப்படிப்பட்டவர் வந்து எப்படிங்க கடவுள்னு சொல்ல முடியும், அவர் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யற பேர் கூட நீங்க சுவிசேஷத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இவன் யோசேப்பின் மகன் அல்லவா, இவங்க அப்பா அம்மாலாம் நம்மள்கிட்ட இருக்காங்களே, இது ஹிண்டர் ஆகுது அவனுக்கு வந்து, இது ரொம்ப இடைஞ்சல், இதெல்லாம் இவனை இவனை போய் எப்படி நான் கடவுளா ஏத்துக்கிறது, இந்த ஆளை போய் நான் எப்படி கடவுளா ஏத்துக்கிறது. அதனால நம்ம சொல்றது யோவான் சுவிசேஷத்துல சொல்றப்ப அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தா சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி சொல்ற. அடுத்தது அவர் சிலுவையில மறிக்கிறப்ப கூட, நீ கிறிஸ்துவானால் கீழே இறங்கி பாரு, அவர் அடிக்கிறப்ப ஞான திஷ்டினால சொல்லும், நீ தான் தேவனுடைய குமாரன் சொல்றியே, அப்படின்னா நீ கடவுள்னு சொல்றியே, அப்ப ஞான திஷ்டி யார் அடிச்சான்னு சொல்லுப்பா, நீ மற்றவங்களை ரசிக்கிறேன்னு சொன்னிய, இப்ப நீ இறங்கி வா, நான் உன்னை நம்புறேங்கிறான். பிரச்சனை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. சுவிசேஷம்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு அது வந்து ஒரு பெரிய புரியாத ஒரு புதிய ரட்சிப்புனா என்ன தெரியாது நிறைய பேருக்கு. ஒருவேளை இங்க இருக்கிற நாம கூட ரட்சிப்புனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஆணைத்தரமா உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற முழு சமூகமும் எதை நம்பி இருக்கு அப்படின்னு சொன்னா, தான் செய்கின்ற கிரியையின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை, தான் செய்யற நற்காரியங்கள் மீது ஒரு மகாபெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் நல்லது செய்யறேன், நான் நல்லவனா இருக்கிறேன், நான் காணிக்க கொடுக்குறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், நான் ஊழியத்துக்கு கொடுக்குறேன். நிறைய திருச்சபைகள் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஊழியத்துக்கு வாரி வழங்கிக்கிட்டே இருப்பான். நிறைய தனிநபர்கள் பாருங்க, நாங்க ஒரு 10 ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்றோம், நம்ம 10 ஊழியத்துக்கு காசு கொடுக்குறோம். அதனால என்ன, இதை தான் அவன் பெருமை பாராட்டிக்கிட்டே இருக்கிறான். நீங்க சுவிசேஷம் சொல்றதை பாருங்களேன், சுவிசேஷம் சாதாரணமா கடவுள் மனிதனாக இந்த உலகத்துல வந்து மனிதனுடைய பாவங்களுக்காக சிலுவையில மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிர் தெழுந்தார். அவர் பாவிகளினுடைய இரட்சகர், அவர் கடவுளால் அனுப்பப்பட்ட தேவகுமாரன், அவர் நித்தியத்தில் இருந்தவர், அவர் மாம்சத்திலே வெளிப்பட்டார், பாவம் இல்லாதவராய் வந்தார், கன்னிமரியாவின் வயிற்றிலே பிறந்தார், சிலுவையிலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிர் தெழுந்தார். அவராலே இன்றி வேறு ஒருவராலும் இரட்சிப்பு இல்லை. இதுதான் சுவிசேஷம். இத வந்து மக்கள் இத நீங்க சொன்னா கேட்பானா? இப்ப இதை சொல்லி சொல்லி இதை சொல்ல அவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா, இதுல என்ன இருக்கு, இதுல என்ன, இது என்ன இருக்கு. அதனாலதான் அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, இந்த பிரசங்கம் பண்றப்பே அதை கூட்டுறான், அடிஷன் போடுறதெல்லாம் எதுக்கு, இது வந்து பீப்புள் மத்தியில என்னவா இல்லை அப்படின்னு சொன்னா, அட்ராக்டிவா இல்லை, மக்களை கவர்ச்சிக்கிறதா இல்லை, கூட்டத்தை சேர்க்கறதா இல்லை. இப்போ கூட்டம் சேர்க்கணும், இல்லாட்டி மக்கள் வரணும், அதுக்கு எப்படி சொன்னா வருவான், இதுக்கான ஒரு வழிமுறைகளை தான் அவன் தேடிக்கிட்டே இருக்கிறான். இதுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் நடக்குது, அவன் நிறைய இந்த பக்கம் 4 பேர், இந்த பக்கம் 4 பேர், 10 பேர் வச்சுக்கிட்டு கொட்டடிச்சு டம் டம் அடிச்சுட்டு இருப்பான். இங்க 4 பொம்பளை பிள்ளைங்க, இந்த பக்கம் 4 பசங்க பாடிட்டு இருப்பானுங்க, ஒரு பொம்பளை பிள்ளைங்க ட்ரம்ஸ் அடிக்கும், சரியா? ஒரு நல்ல படிச்ச நபர்கள்லாம் வந்து சாட்சி சொல்லுவாங்க, விட்னஸ் பண்ணுவாங்க, நான் அப்படி இருந்தேன், நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் ரொம்ப ஏழையாக இருந்தேன், வறுமை கோட்டுக்கு கீழாக இருந்தோம், ஒரு காலத்துல ஸ்லம்ல சுத்திக்கிட்டு இருந்தோம், படிக்கிறதுக்கு நான் யாரு கூடயும் நான் சேரல, என்னை எல்லாரும் உதவாதவன் சொன்னாங்க, ஆனா கடவுள் ஒரு நாள் என்ன சந்திச்சார், இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஆபீசரா இருக்கல, நான் என்னை எல்லா உயர்வுக்கும் காரணம் கிறிஸ்து. இத சொல்லுவான், இது பீப்புள் மத்தியில ஒரு பெரிய ஆபீசர் வந்து சொல்றாரு, ஒரு ஐஏஎஸ் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அப்படியே எல்லாருக்கும் ஒரு பெரிய அப்ளாஸ் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் கை தட்டுவான். இப்போ ஒரு ஐஏஎஸ் ஒருத்தர் வந்து சாட்சி சொல்லிட்டு இருந்தார், கவுன்சிலிங்லாம் செத்தவனோட உயிரோட எழுப்புறேன் அப்படின்னு சொல்லி பேர் மறந்து போயிருச்சு நம்மளுக்கு, நான் சொல்லிட்டு தான் உள்ளே எல்லாம் கூட்டம் ஐஏஎஸ் சொல்றாரு, ஐஏஎஸ் வந்து ஐஏஎஸ் வந்து பிரசங்க பண்ண சொன்னாரா, ஐஏஎஸ் நான் போதகனா, இல்ல ஐஏஎஸ் போதகனான்னு கேட்கிறேன், யாரை நியமிச்சிருக்கார் ஆண்டவர், வேதம் தெரியுமா, சுவிசேஷம் என்ன சொல்றது தெரியுமா, வாட் இஸ் காஸ்பல். இப்ப இதெல்லாம் பீப்புளுக்கு அட்ராக்ஷன், இதெல்லாம் மக்களுக்கு போவான். இப்ப ஒருத்தன் ஒரு பையன், ஒருத்தன் சின்ன பையன் மாதிரி ஒருத்தன் பாட்டு பாடிட்டு ஒரு கூட்டம் கூடி ட்ரம்ஸ் அடிச்சுக்கிட்டு 10 பேரும் உசுரோட எழுப்பி இருக்கு எழுப்புவியானே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்டுட்டு இருக்கான் தெரியுமா, ஜான் ஜபராஜ் அப்படின்னு சொல்லுவாரு, கைத்தியக்காரன் மாதிரி இருப்பான். இதுக்கு ஒரு உடனே மக்கள் கூட்டம் கூட்டமா போவான், யாரு யாரு வேதத்துல சொல்லியிருக்கா, என்ன ஏது விவரம் முழுசா சிந்திக்கவே மாட்டோம். ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வேதம் வாசிக்கிறது கிடையாது, வேதத்தை சிந்திக்கிறது கிடையாது. இந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, ரோம திருச்சபையில, எப்பா நீ ரட்சிக்கப்பட்டிருக்க, ஆனா சுவிசேஷம் என்னன்னு தெரிஞ்சுக்க, வாட் இஸ் காஸ்பல், சுவிசேஷம் அப்படின்னு சொன்னா அவனை அஃபன் பண்ணும், சொல்றேன் கேளுங்க, அஃபன் பண்ணும், சரியா, உனைய பாதிக்கும். என்ன, ஒரு நாள் நீ சாக போற, என்ன சொல்ற இல்லையா, என்ன உண்மை உன்னை குறித்து தான் ஒரு உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, நீ ஒரு நாள் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறாய், உண்மை சாகப்போம். வேதம் சொல்லுது மனுஷன் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. போன வாரத்தில் நான் சொன்னேன், உனக்கு நியமிக்கப்பட்ட ஒரு விஷயம் மரணம். எனக்கு அதை யோசிச்சிருக்கியா, ஏன் வாழ்க்கையில மரணம் சொல்லி யோசிச்சிருக்கியா, ஏன் வாழ்க்கையில மரணம், ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், பாவம், நீ பாவி, நீ மரணத்துக்கு ஏதுவானவன், நீ மறிக்க போகின்றாய். வேதம் சொல்லுது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகின்றது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் சொல்லி சொல்லுது. அப்ப பாவத்தினால உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மரணம் வந்து இருக்கிறது, அந்த மரணத்தை நீ எதிர்கொண்டே ஆக வேண்டும், மரணத்தை எதிர்கொள்ளாம போக முடியாது. அதற்கான ஒரே ஒரு வழிதான், ஒரே ஒரு வழிதான், ஆண்டவர் ஏற்படுத்தினது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவான கடவுள் தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த உலகத்தில் அனுப்பினார். அவரை நீ விசுவாசிக்கணும், அவர் தான் பாவிகளினுடைய ரட்சகர் என்பதை. இல்லாட்டி நீ கடவுளுடைய கோபத்துக்கும் நீ நரகத்துக்கும் பாத்திரவானா இருக்கிற, இங்க இருக்கிற எல்லாருக்குமே நான் தெளிவா சொல்லிடுறேன் கேட்டுங்க, நீங்க நீங்க ரட்சிக்கப்படலைனா நீ கடவுளுடைய கோபத்துக்கு கீழே இருக்கிற, நீ ரட்சிக்கப்படலைனா உனக்கு நரகம் காத்திருக்கு, வேற எதுவுமே கிடையவே கிடையாது. நீ எவ்வளவுதான் படிக்கலாம், எவ்வளவு சுகமா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னா நீ சொல்லலாம், உன்கிட்ட எல்லாம் இருக்கலாம், ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க, நீ ரட்சிக்கப்படலைனா நீ கடவுள் உன் மேல கோபமா இருக்கிற, நீ நிச்சயமா திட்டவட்டமா போகக்கூடிய ஒரே ஒரு இடம் நரகம் மாத்திரம்தான். யாரா இருந்தாலும் சரி, நல்லா தெரிஞ்சுங்க, யாரா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனிதனா இருந்தாலும் சரி, உனக்குள்ள பாவம் இருக்கு, நீ மறிக்க போற, நரகத்துக்கு போக போற. உனக்கு பதிலா தான் சொல்றாரு, இப்ப அப்போஸ்தலன் போல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அப்ப ரட்சிப்பு அப்படின்னு சொன்னா, போன வாரத்தில் நான் சொன்னேன் பாவத்திலிருந்து காப்பாற்றப்படுதல், அதுக்கு போன வாரத்தில் ஒரு உதாரணம் சொன்னேன், சுவிசேஷத்தை எப்படி தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியலையோ அது போல எந்த மனுஷனும் தன்னைத்தான் பாவத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியாது. இப்ப உன்னை காப்பாற்றணும்னா கடவுள் தான் காப்பாற்றணும், கடவுள் வந்து உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார், அந்த ரட்சிப்பின் மீட்பின் வழி அது கடவுள் இடத்துல தான் இருக்கு. அப்ப ரட்சிப்பு என்பதின் அர்த்தம் என்னன்னா, மனிதனை கடவுள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். நல்ல கவனிங்க, லிசன், கடவுள் உன்னை பாவத்திலிருந்து விடுதலை ஆகும். இப்ப விடுதலை இதுல இருந்து விடுதலை அப்படின்னு சொன்னா பாவத்திலிருந்து, முதலாவது என்ன சொல்றாரு, இந்த ரோமனுக்கு எழுதணும் 1:18 3:20 அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, மனிதன் பாவத்தின் கீழாக பாவத்தினுடைய குற்ற உணர்விலிருந்து அடிமைப்பட்டு இருக்கிறான். அங்க இருக்கிற நம்ம எல்லாரும் நல்லா கவனிச்சுங்க, உங்களால விசுவாசியா இருந்தா கூட நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். மனுஷன் கடவுளுடைய பார்வையில எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, குற்ற உணர்வுடையவனாகவே இருக்கிறான். குற்ற உணர்வு லிசன் பண்ணுங்க, இதை புரிஞ்சாதான் நீங்க முழு வேதத்தையுமே புரிஞ்சுக்க முடியல, புரியவே புரியாது. என்னன்னு என்னன்னே புரிய புரியாது. சுவிசேஷத்தை புரிஞ்சிக்காம பைபிளை புரிஞ்சுக்க முடியாது, ரட்சிக்கப்படாம சுவிசேஷம் என்னன்னே புரியாது. நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. இந்த இடத்துல அவர் சொல்றாரு, குற்ற உணர்வில் இருந்து விடுதலை. எப்படி குற்ற உணர்வு வந்துச்சு, நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சார். முதல் மூன்று அதிகாரத்தில் ஆதாம் ஏவாள் ஆண்டவர் படைத்தார். படைச்சிட்டு சொல்றாரு, இந்த பழத்தை நீ சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இவன் என்ன பண்றான், அந்த பழத்தை சாப்பிடுறான். சாப்பிட்ட உடனே சாப்பிட்டுட்டு சாதாரணமா அவன் இல்லை. ஏன் இல்ல, அந்த பழத்தை சாப்பிட்டான், கடவுளுடைய வார்த்தையை அவன் கேட்கல, கேட்காம சாப்பிட்டுட்டான். இப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலன்னு அவனுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு, நான் நிர்வாணியா இருக்கிறேன்னு தெரிஞ்சு போச்சு. பயம் வந்துருச்சு, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். நல்லா கவனிச்சுங்க, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஒளிஞ்சவன் சும்மா இல்லாம அத்தி இலையை எடுத்து தச்சுக்கிட்டான். இத நிர்வாணத்தை மூடுறது யார் சொல்லி கொடுத்தது, எப்படி வந்துச்சு, இதுதான் குற்ற உணர்வு. எப்ப ஒரு மனுஷன் கடவுளுடைய வார்த்தையை மீறானோ, கடவுளுடைய வார்த்தையை மீறப்ப உனக்குள்ள குற்ற உணர்வு வந்துடும். நல்ல மனசுல புரிஞ்சுங்க, குற்ற உணர்வு வந்துடும். இன்னைக்கு எல்லா மனுஷனுக்குள்ளயும் குற்ற உணர்வு வந்திருக்கு. காரணம் என்னன்னா, கடவுள் எல்லாருக்குள்ளயும் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அந்த நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, குற்றவாளியா தீர்க்கிறதுனால அவனுக்குள்ள குற்ற உணர்வு வந்துடுது. குற்ற உணர்வு வந்ததுனால அந்த குற்ற உணர்வினுடைய அடிமைத்தனத்துக்குள்ளாக குற்ற உணர்வு பயத்தையும் மன அழுத்தத்தையும் அவனை பிடிச்சி என்ன செஞ்சிருந்தா கொண்டு போய் ஆழமா அழுத்திடுது. நல்லா கவனிச்சுங்க, மனிதன் பாவம் செய்வான், நல்ல பாவம் செய்வான், புரியுதா? பாவம் செஞ்ச உடனே அதை மறைக்க பார்ப்பான், பாவம் செஞ்சோம்னா மறைக்க பார்ப்பான், மறைக்க முடியாது. மறைக்க முடியாம போகிறப்ப அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அவனை போட்டு வாட்டும், மாட்டும், அப்படியே வாட்டிக்கிட்டே இருக்கும். நீ செஞ்ச தப்ப நல்ல கவனிங்க, லிஸ்ட் நல்லா கவனிச்சுக்க, ரொம்ப முக்கியமா, நீ செய்யற தப்ப திரும்ப 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 உன்னை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நீ செய்யற தப்பு உன்னை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி படுத்தி இதுக்கு பேர் தான் குற்ற உணர்வு. உன்னை அழுத்தி 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 உன்னை திருப்பி திருப்பி நினைச்சு நல்ல கவனிங்க, அந்த இடத்துல ஒளிய வச்சிருச்சு. பழத்தை சாப்பிட்டான், தப்பு பண்றோம் தெரிஞ்சிச்சு, அப்படி அவனால நிர்வாணமா நிக்க முடியல. ஒண்ணும் கிடையாது, நிர்வாணமா இருக்கிறேன், ஆண்டவரே நீ சொன்னதை நான், நீ சொன்னதை நான் மீறிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு கூட சொல்ல முடியல அவனால. இதான் குற்ற உணர்வு. நீ பாவம் செஞ்சிட்டா, நல்லா கவனிச்சுங்க, நல்லா லிசன் பண்ணிக்கங்க, பாவம் செஞ்சிட்டா ஓடி ஒளிய முடியாது. அது ஒண்ணு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா அந்த குற்ற உணர்வு ஒண்ணு என்ன செய்யும்னா அழுத்தும். அதை குறிச்சே நீ யோசிச்சுக்கிட்டே இருப்ப, நல்லா கவனிச்சுங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எஸ்கேப் ஆவாங்க. இன்னைக்கு இந்த மீடியாஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த சோசியல் மீடியாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, சினிமா எதுக்கு, இன்டர்நெட் எதுக்கு, அப்படிலாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா, குடிக்கிறது, அந்த பாவத்தை தொடர்ந்து செய்யறதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த குற்ற உணர்விலேருந்து தொடர்ச்சியா கீழே போய்கிட்டே இருக்கும். அவனால மீளவே முடியாது. தப்பு பண்ணவன் தப்ப ஒத்துக்கிட்டு நேரா போய் முகம் கொடுக்க மாட்டான், தப்பு பண்ணவன் ஓடி ஒளிய பார்ப்பான். நல்லா கவனிச்சுங்க, எவன் தப்பு பண்றானோ அவன் அவன் வந்து முகம் கொடுக்க மாட்டான், தப்பு பண்றவன் ஓடி ஒளிவான். நல்லா புரிஞ்சுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன் என்னைக்கு நீ சொல்றியோ அன்னைக்குதான் உனக்கு விடுதலை. இன்னைக்கு நிறைய பேர் மன அழுத்தம் மன அழுத்தங்கிறாங்க பாத்தீங்களா, மன அழுத்தம் மன அழுத்தம் என்ன தெரியுமா, ஓவர் அண்ட் ஓவர் அகெயின் அண்ட் அகெயின் அகெயின் அண்ட் அகெயின் அகெயின் அண்ட் அகெயின் செஞ்சதை திரும்ப 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 நினைச்சு 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 அந்த டிப்ரெஷனுக்குள்ள போறது, மன அழுத்தத்துக்குள்ள போறது. ஏன் அதே நினைக்கிற, அது உனக்கு ஒரு அழுத்தம், செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சு போச்சு, அதுலேருந்து உனக்கு விடுதலைக்கான வழியை அவனால நீ யோசிக்கவே முடியாது. இந்த விடுதலைக்கான வழி தான் இவன் என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா, தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கஞ்சா போடுறது, இல்லாட்டி வேற கெட்ட பழக்கங்களை கத்துக்கிறது, தொடர்ச்சியா பாவத்தில் அப்படியே போயிடுறது. இதேதான் விசுவாசிக்கும். அதனாலதான் அவர் சொல்றாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், வாழ்வடைய மாட்டான்ங்கிறாரு. ஏன்னா பாவத்தை மறைக்க முடியாது. கடவுள் உன்னை பார்த்துட்டாரு, கடவுள் பார்த்துட்டாருன்னா அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் கடவுளாலதான் உன் பாவத்தை மன்னிக்க முடியும். அப்ப அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு நேரா கடவுளிடத்துலதான் நீ வரணுமே தவிர, நீ தப்பிச்சு போகணும்னு ஒரு காலத்தில் நினைக்க முடியாது, நினைக்க கூடாது. எந்த பாவமா இருந்தாலும் சரி, நல்ல மனசுல வச்சுங்க, நீ என்ன பாவம் செஞ்சாலும் சரி அது கடவுளோட தான் நீ சரி செய்யணும், வேற வழியில உன்னால அதை தீக்கவே முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க நல்லா உட்காந்து யோசிங்க, இதெல்லாம் இந்த குற்ற உணர்வு உள்ளவன் இந்த அவன் மனசு அடிக்கும், ஒரு பதஷ்டம் இருக்கும், ஒரு மனசுல அப்படியே உளைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அதை திருப்பி ரிப்பீட்டடா யோசிச்சுட்டு கடவுள் இடத்துல வரமாட்டான். நீங்க நல்லா பாருங்க, நீங்க விசுவாசியா இருந்தீங்கன்னா பாவம் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களால பைபிள் வாசிக்க முடியாது, நல்ல ஜெபம் பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நீ பாவம் பண்ணிட்ட, உனக்கு கடவுளோட ஒப்புரவாக விருப்பம் இல்லை. அப்போ அந்த பாவம் உன்னை போட்டு வாட்டுறதுனால நீ எதை நினைக்கல, நல்லா கவனிச்சு, எதை நினைக்கல அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த விலையேற பெற்ற ஒரு சிலுவை மரணத்தை நீ நினைக்காம உன் பாவத்தை குறிச்சு நீ அதிகமா நினைக்கல. உன் பாவம் பெருசா, கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் பெருசா, கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் பெருசு. அப்ப கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் உன என்ன செய்யுதுனா, அவனுடைய குற்ற உணர்வுலேருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய ஒன்னே ஒண்ணு இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணம் மாத்திரம் தான், வேற எதுவுமே கொடுக்கவே முடியாது. இப்ப குற்ற உணர்வுலேருந்து உனக்கு விடுதலை வேணும்னா நீ என்ன செய்யணும்னா இயேசு கிட்ட வரணும். இப்ப கிறிஸ்து உனக்கு எதுல இருந்து விடுதலை கொடுத்தா அப்படின்னு சொன்னா, நல்லா கவனிச்சுங்க, லிசன் இங்க பாருங்க, ஆதி அவன் மூன்றாம் அதிகாரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவன் பாவம் பண்ணிட்டான், ஓடினான், ஒளிஞ்சான், அத்தியலைய தச்சான், சரியே ஆகல, சரி ஆகல. இப்ப சரியானதுக்கான ஒரு வழி அங்க நடக்குது, என்ன வழி நடக்குது அப்படின்னு சொல்ல, அதனால கோணிய இந்த சரியாகிறதுக்கான ஒரு வழி என்ன செய்யலாம், கடவுள் பலியிடுறார், பலியிடுறார். பாவத்துக்கான பரிகாரம்ங்கிறது ரத்தம் சிந்துதல். அங்க மன்னிப்புங்கிறது சும்மா சாதாரணமானது கிடையாது. அந்த இடத்துல மன்னிப்புங்கிறது அங்க ரத்தம் சிந்தப்பட்டுச்சு, ரத்தம் சிந்தப்படுது. பாவத்துக்கு பரிகாரம் என்னன்னா ரத்தம் சிந்தப்படுது. திருவிருந்து என்ன அப்படின்னா, எனக்காக கிறிஸ்து மரிச்சிருக்கிறார், எனக்காக ரத்தம் சிந்திருக்கிறார், அந்த குற்ற உணர்வில் இருந்து விடுதலை அப்படின்னு சொன்னா இதுதான். இப்ப நல்லா கவனிச்சிங்க, சைக்காலஜி படிக்கிறீங்கல்ல, ஆன்டிபஸ் நல்லா தெரிஞ்சுக்கோ. மன அழுத்தத்துல நிறைய பேர் இருப்பான், அவனை உட்காந்து நீ மெதுவா உட்காந்து பேசி பாரு. அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் ஏதோ ஒரு தப்பை செஞ்சு அதை மறைக்கிறதுக்கு என்னென்னமோலாம் சொல்லிக்கிட்டே இருப்பான், அவன் மறைக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டே இருப்பான். நிறைய பேர் கோபப்படுவான், நான் செஞ்ச தவற மறைக்கிறதுக்கு பயங்கரமா கோபப்படுவான், பக்கத்துல விட மாட்டாங்க. சில பேர் தனியாவே இருப்பான், சில பேர் பேசவே மாட்டான், சில பேர் அமைதலாவே இருப்பான். இவங்க எல்லாம் டேஞ்சரஸ் கைஸ், அவங்க ஆபத்தானவங்க, அதான் புரிஞ்சுக்கோ. இப்ப குற்ற உணர்வு, நீ செஞ்ச பாவத்தை கடவுளிடத்துல நீ அறிக்கையிடல, கடவுளிடத்துல சொல்லல அப்படின்னு சொன்னா அது குற்ற உணர்வு நீ அதிகரிச்சு, நல்லா கவனிங்க, இந்த குற்ற உணர்வு அதிகரிச்சு அதிகரிச்சு உன்னை என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா தேவனிடத்துல இருந்து உன்னை பிரிச்சிடும். பாவம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா கடவுளிடத்துல இருந்து உன்னை தூரமா இழுத்துக்கிட்டே போகும். இதுதான் நடக்கும். ஒரு நல்ல விசுவாசிய, ஒரு நல்ல விசுவாசி என்ன செய்வான் அப்படின்னா கடவுளோடு நெருக்கமான உறவுல இருப்பான். உறவு இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், வேதம் வாசிக்கிறது ஜெபிக்கிறது நெருக்கமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எதையுமே சமாளிச்சிடலாம், எதையுமே சரி செஞ்சிடலாம். நீ உன் பிரச்சனை எப்பொழுதும் பாவம் வந்து கடவுளிடத்துல, நீ கடவுளுக்கு விரோதமா செஞ்சிருக்கிற எது செஞ்சாலும், சக மனிதனுக்கு விரோதமா, கடவுள் படைச்ச சக மனிதனுக்கு விரோதமா செஞ்சிருக்க. இப்ப என்ன நடக்கணும் அப்படின்னு சொன்னா ரெக்கன்சிலியேஷன் நடக்கணும், ஒப்புரவாக நடக்கணும். நடக்கல அப்படின்னு சொன்னா உன்ட பிரச்சனை. இந்த ஓடுறானுங்க பாத்தீங்களா, ஒளிகிறான் ஓடுறான் அப்படின்னு சொன்னாலே இஸ் ஹேவிங் எ ப்ராப்ளம், ப்ராப்ளம். இன்னைக்கு சமூகத்துல சுத்தி பாருங்க, இந்த வீட்டுல ஆம்பளையெல்லாம் இருக்கவே மாட்டான். ஏன் அப்படின்னு சொன்னா குற்ற உணர்வு, அவன் குடிப்பான். குடிக்கிறவனாலும் உட்காந்து கேளுங்களேன், அவனுக்கு பின்னால் ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்கும். குடிக்கிறவனுக்கு பின்னால் ஒரு பெரிய கதை இருக்கும். கதை இல்லாமலும் குடிக்க மாட்டாங்க. ஆனா குடிக்கிறது சும்மா சாதாரணமான விஷயமா, குடிக்கிறது சாதாரணமான விஷயமா, குடிக்கிறதுக்கு காசு வேணும்ல, குடிச்சா அதுலயே அதிலே போட்டிருக்கான, பாட்டிலே போட்டிருக்கான், குடி குடியே கெடுக்குன்னு போட்டிருக்கானா இல்லையா. உனைய கெடுக்குதுன்னு தெரிஞ்சு நீ குடிக்கிற, அப்ப உனக்கு எவ்வளவு தைரியம் உனக்கு இல்ல, திமிருத்தனமா இல்லையா, நீ பாட்டுறியா கேளுங்க. நான் நாளைக்கு விட்டுறேங்க, என்னைக்கு வாழ்க்கையிலே விட முடியாது. நீ கடவுளோட சரியாகல, உன்னுடைய உண்மையான ஆழமான தப்ப கத்தரிடத்துல நீ சொல்லல, நீ தப்ப முடியாது, ரட்சிக்கப்படாத. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காங்க, நீங்களும் நானும் குற்ற உணர்வின் கீழாக இருந்தோம். கடவுள் என்ன செஞ்சாருன்னா நம்மளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்தாரு. குற்ற உணர்வு எப்படி வருதுன்னா, நியாயப்பிரமாணத்தை எடுத்து வச்சுக்கலாம், கவனிச்சிங்க, லிசன், பத்து கட்டளை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பத்து கட்டளைக்கு முன்னால போய் நீங்க நில்லுங்க, ஆட்டோமேட்டிக்கா அவன் பொய் சொல்லலாம் பொய் சொல்லு சொல்லும், திருடுனா திருடுனு சொல்லும், இச்சித்தா இச்சித்தேன்னு சொல்லும், உபச்சாரம் பண்ணா உபச்சாரம் பண்ணேன்னு சொல்லும், களவெடுத்தீங்கன்னா களவு எடுத்திருக்கேன்னு சொல்லுவோம், கீழ்படியலன்னா கீழ்படியலன்னு சொல்லுவோம், உன்னை பிடிச்சிடும் அப்படியே. இதுக்கு கீழே தான் எல்லா சைக்காலஜியும் வரும். நல்லா கவனிச்சுங்க, இதுக்கு கீழே தான் எல்லா சைக்காலஜியுமே வரும். சைக்காலஜிக்கு வெளியே வெளியே வந்து மாறலா, கடவுளுடைய நீதி, கடவுள் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி எழுதி வச்சிருக்கிறார். இந்த இதனை மீறுறப்ப உனக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா குற்ற உணர்வு வந்தே தீரும். அவர் சொன்னதை நீ கேட்கல, இன்னைக்கு எழுதி கொடுத்ததை நீ மீறுற, இப்ப மீறதுனால உனக்கு குற்ற உணர்வு. உதாரணம் சொல்றேன் கேளுங்க, ஐஸ்வர்யமான வாலிபன் ஒருத்தர் வர்றான். வந்த உடனே அவன் கேட்டான், நித்திய ஜீவனை சொந்த வச்சுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அப்பா அம்மாக்கு கீழ்படியணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டான். இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், வேற ஏதாவது பெருசா சொல்லுங்க அப்படிங்கிறான். பெருசா சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது, ஒரே ஒரு விஷயம்தான், நீ சொத்தை வித்துட்டு வித்து ஏழைக்கு கொடுத்துட்டு என்னால பின்னால வாப்பிக்கிறார். நல்லா கவனிச்சுங்க, சொத்தை வித்துட்டு ஏழைக்கு கொடுத்துட்டு என் பின்னால வாங்குறாரு. பிரச்சனை என்னது, அவன் சொன்ன சின்ன வயசுல இருந்து செய்யறேங்கிற
உனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இச்சை. சர்ச்சுக்கு வர மாட்டான், வேலை செய்யற இடத்துல கம்ஃபர்ட்டா இருப்பான். பிரச்சனை எங்க? சர்ச்சிலையா? வெளியில உனக்கு பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, வேற எங்கேயோ பிரச்சனை. ஏன் சர்ச்சுக்கு வர முடியல? பரிசுத்தமான தேவனுக்கு முன்னாலேயும், நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாலேயும், கடவுளுடைய பாவின்னு சொல்றதுக்கு முன்னாலேயும் உன்னால வந்து என்ன செய்ய முடியாது? நின்னு முகம் கொடுத்து உன்னை ஐயோ ஆமா நான் பாவம் செஞ்சிட்டேன் என்னைய மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு வர முடியாது. The problem is this. இப்ப வேதம் ஆண்டவர் சொல்றாரு சுவிசேஷம் எதனாலனா எவனுக்கும் பிடிக்காது. கூட்டம் போற இடத்துல நான் போய் பேசினா நல்லா இருக்குமா? நம்மள விட மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஆசீர்வாதத்தை பத்தி பேசணும். உனக்கு நெகட்டிவாவே பேசக்கூடாது. உனக்கு ஆபத்து இருக்குன்னா பேசக்கூடாது. நீ நரகத்துக்கு போயிருவேன் பேசக்கூடாது. கடவுள் மேல கோபமா இருக்காருன்னு பேசக்கூடாது. நீ எப்படி இருந்தாலும் சரி கடவுள் நீ ஆசீர்வதிக்கிறார். பாத்திருக்கீங்களா? அவனுக்கு பேசுற அதான் சொல்ல போன வாரமே நான் சொன்னேன். இந்த வாய்ஸ் மாத்திரம் எதுக்கு? இருக்கிற மாதிரியே பேச மாட்டாங்களே. ஓ கத்தருணி ஆசீர்வதிக்கிறார் அப்படிமா, எனக்கு என்ன ஆசீர்வதிக்கிறார்? ஒருத்தன் வந்தான், ஒரு தர்த்தனம் முடிச்ச ஒருத்தன் வந்தான், ஒரு 70s 70s வந்து நாட்டை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. அந்த கூட்டம் தான் இன்னைக்கு முழு சொல்றான். வாய்ஸ் மாடுலேஷன்ஸ், வாய்ஸை மாத்தி மாத்தி அழுது, ஐயோ ஏசு அழைக்கிறார் அப்படின்னு அழுகிறான். எதுக்கு ஏசு கூப்பிடவே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் சொல்றா, நீ நரகத்துக்கு ஏதுவா இருக்கிற, நீ மனம் திரும்பி ஏசு கிறிஸ்துவோட என்னத்தோ நீ வரல அப்படின்னு சொன்னா நீ நரகத்துக்கு போயிடுவாங்கிற ஒரு விஷயத்தான் சொல்றாரு. யாரையும் அழுது கெஞ்சி கூப்பிடவே கிடையாது. You are condemned the sinner. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீ நியாயம் தீர்க்கப்பட்ட குற்றவாளி. நீ நரகத்துக்கு மாத்திரம்தான் பாத்திரமா, யாரா இருந்தாலும் சரி. குற்ற உணர்வு ரட்சிப்புனா என்னன்னா, குற்ற உணர்வில் இருந்து, அதாவது நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் நம்மளை போட்டு நம்மளுடைய குற்றவாளி குற்றவாளின்னு சொல்றதுனால நம்ம குற்ற உணர்வு அதிகரிச்சு அதிகரிச்சு மனுஷன் கடவுளுடைய கோபத்துக்கு நேரா இருக்கிறான். அவனால ஐயோ இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு விடுதலை தெரியல. அதான் நீங்க நல்லா கவனிச்சு, இந்த ரிலிஜியன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது செஞ்சு செஞ்சு திருப்தி அடைய பாப்பானுங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஏதாவது செஞ்சு செஞ்சு திருப்தி அடைய பாப்பானுங்க. முட்டை போட்டு திருப்தி அடைய பாப்பான், அழிலியா அழிலியான்னு கட்டிக்கிட்டு திருப்தி அடைய பாப்பான், அந்நிய பாஷை பேசி திருப்தி அடைய பாப்பான், ராக் கூட்டத்துக்கு போய் திருப்தி அடைய பாப்பான், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனா உள்ளத்துல பாவம் இருக்கு, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், இது கடவுளுக்கு பிடிக்கல. சமரசம் ஆக வேண்டியது கடவுளோட. நீ கடவுளோட சமரசம் ஆகாம நீ வேற வேலை பார்த்துட்டு இருக்கிற, எப்படி உன்னை விடுவாரு? உன்னை விட மாட்டார். அதனால உன்னுடைய குற்ற உணர்வு உன்னை பிடிச்சி அழுத்திக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் கவனிச்சிருந்தாலே கவனிச்சு பாருங்க, நிறைய பேர் கவனிச்சு பாருங்க. இந்த சைலண்ட் பீப்புள்லாம் டேஞ்சரஸ் பீப்புள். திரும்ப சொல்றேன் கேட்டுக்க, ஏன் தெரியுமா? அவன் கடவுளத்துல வரமாட்டான், அவன் ஒத்துக்க மாட்டான். தன்னை நல்லவன் காட்டுறதுக்காகத்தான் தன்னை அமைதியா இருந்து காட்டுவான். இந்த சாமியாரெல்லாம் பாத்தீங்களா, தனியா போயிருவானுங்க. பாத்திருக்கீங்களா? ஏன் தனியா போற? உள்ளுக்குள்ள இரு, இங்க இருந்து வாழ்ந்து பாரு, இங்க இருந்து வாழ்ந்து பாரு, எவ்வளவு கஷ்டம் இருக்கு. இங்க இருந்து வாழ்ந்து பாருப்பா, சமூகத்துல இருந்து வாழ்ந்து பாரு, எவ்வளவு கஷ்டம் தெரியும். தனியா இருந்து வாழ்ந்து காட்டுறது யார் பாக்க போறா? எவனும் பாக்காத வாழ்க்கை வாழ்றதுக்கு, அதுக்கு பேர் வாழ்க்கையா? எல்லாரும் பாக்குற மாதிரி வாழ்ந்து காட்டுறதுதான் வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவம். எல்லாருக்கும் முன்னால நீ வாழணும், எல்லாருக்கும் முன்னால நீ பரிசுத்தமா வாழணும். பிரச்சனைகள் இருக்கும், தோல்விகள் இருக்கும், அதுக்கு முன்னாலே கடவுளுடைய பலத்தோட நீ வாழணும். அதுதான் கிறிஸ்தவம். இதை விட்டுட்டு தனியா போறேன், ஃபாதர் மதர் சிஸ்டர் நன்னு கிடையவே கிடையாது. எல்லாம் உள்ளக்குள்ளதான் நீ வாழணும், இந்த உலகத்துக்குள்ளதான். அதனால சொல்றாரு, இயேசு கிறிஸ்து உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அப்படிங்கிறார். அப்ப குற்ற உணர்வில் இருந்து உனக்கு விடுதலை ரட்சிப்புலாம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் குற்ற உணர்வு எதனால வருது? நியாயப்பிரமாணத்தினால வருது. நியாயப்பிரமாணம் எங்க எழுதப்பட்டிருக்கு? உன்னோட இருதயத்தை எழுதப்பட்டிருக்கு. நீ எப்பெல்லாம் நியாயப்பிரமாணத்தை நீ மீறுறியோ அப்ப உனக்கு குற்ற உணர்வு வந்துடும். குற்ற உணர்வு வந்தோடனே உனக்குள்ள ஒரு பயம் வந்துடும். பயத்துல இருந்து நீ தப்பிக்கிறதுக்காக நீ வேற ஏதாவது வேலையை செஞ்சு தொடர்ந்து பின்னாலே போயிட்டு இருப்பவளிய குற்றத்தை ஒத்துக்கிட்டு நீ முன்னால வரமாட்டேன். நல்லா தெரிஞ்சுக்குங்க, பாவத்தை அறிக்கையிடும், செஞ்ச பாவத்தை கடவுளிடத்துல சொல்லணும். நீ யாரா சரி என்ன பாவம் பண்ணியோ கடவுளிடத்துல சொல்லி கடவுளோட ஒப்புரவு ஆகல அப்படின்னு சொன்னா, அந்த ஐக்கியம் சரியில்லை அப்படின்னு சொன்னா நீ ஓடிடுவ. அது யாரும் ரைட், இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா, ரெண்டாவது பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை. குற்ற உணர்வு இருந்து மாத்திரம் கிடையாது, பாவத்தினுடைய
வல்லமையிலிருந்து விடுதலை.
பாவம் வந்து வல்லமை உள்ளது அப்படிங்கிறார். நம்ம யாரு கீழெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பிசாசுக்கு கீழெல்லாம் இருக்கிறோம். இதுல நீங்க வந்து உங்களுடைய ரட்சிப்பினுடைய நிச்சயத்தெல்லாம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கவும் செய்யலாம். பாவத்தினுடைய வல்லமை அப்படின்னு சொன்னா பாவத்துக்கு நம்ம அடிமைப்பட்டுட்டோம். பிசாசினுடைய ஆளுகைக்கு, பிசாசு சொல்றதுக்கெல்லாம் செவி கொடுப்போம். திருப்பி இதுவும் ஆதியாமல் தான் வருது. இந்த உறவு பிரிவுக்கு காரணம் என்ன? நல்ல கவனிய, உறவு பிரிவுக்கு காரணம் என்ன? கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போனது. யாரோட வார்த்தைக்கு செவி கொடுத்த? வார்த்தைக்கு செவி கொடுத்த. பிசாசோட வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால பிசாசுக்கு அடிமையா போயிட்டேன். அவ்வளவுதான் விஷயம். இப்ப யார் சொல் பேச்சு நீ கேட்கல? கடவுள் சொல் பேச்சு கேட்கல. யார லிசன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்? பிசாச சொல்றதை கேட்க ஆரம்பிச்சுட்டேன். இன்னைக்கு நிறைய நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேதத்தை விட்டுட்டு நம்ம அநேக தத்துவங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறோம். வேதத்தை விட்டுட்டு பல ஞானிகளுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்றோம். சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்றாரு, விளங்காதவன் என்ன சொல்ல போறான்? விளங்காதவன் என்ன சொல்ல போறான்? மனுஷன் குரங்களே வரணேங்கிறான். அடுத்தான வந்து சொல்லுது, குரங்களே வந்தான். குரங்களே வந்தா எதுக்கு உனக்கு ரட்சிப்பு? நீ பாட்டுக்கு போக வேண்டியதானே. மனுஷன் மிருகத்தில இருந்து வந்தா ரட்சிப்பு அவசியம் இல்லப்பா. மனுஷன் தேவ சாயல்ல படைக்கப்பட்டான். மனுஷன் சரீர ஆத்மாவோடு படைக்கப்பட்டான். அவன் தேவ சாயல இழந்து போனா மறுபடியும் தேவ சாயல் புதுப்பிக்கப்படணும். நீ செஞ்ச பாவம், மனுஷன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அடிமைனா என்ன சொல்றேன்? சும்மா சிம்பிளா சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். ஒன்னையே ஒன்னால ஜெயிக்க முடியாது. உன்னையே உன்னால ஜெயிக்க முடியாது. தூங்கிட்டு இருக்க நீ முழிச்சு உட்காரணும் நினைச்சு பாரு. சர்ச்சைக்கு வரீங்கல்ல, சர்ச்சைக்கு வரீங்கல்ல, தூங்கக்கூடாதுன்னு வரீங்க, தூங்கக்கூடாதுன்னு வரீங்க, சர்ச்சைக்கு வரீங்களே, நேரத்துக்கு வரணும்னு நினைக்கிறீங்க. பத்து மணினா பத்து மணிக்கு வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? வர முடியுதா? வர முடியுமா முடியாதா? அடுத்த கேள்வி அது. வர முடியுமா முடியாதா? வர முடியும், ஆனா வர முடியாது. அதான் பிரச்சனை. அலாரம் அஞ்சு மணிக்கு வச்சிருப்பீங்க, அலாரம் அடிக்கும், ஆனா எந்திரிக்க மாட்டீங்க. உன்னையே உன்னால என்ன செய்ய முடியாதுன்னா மீற முடியாது. அதான் பாவத்துக்கு நீ அடிமை. நீ எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதை நீ செய்வ. புரியுதா? நீ எதை செய்ய நீ நல்லா யோசிச்சு பாருனே. ஆசைப்பட்டா செய்யணும்னு நினைக்கிறோம் விசுவாசி? கிடையவே கிடையாது. அது பயங்கர பிரச்சனையான ஒரு விஷயம் பார்த்துக்கங்க. அது முடியவே முடியாது அவனால. இதனாலதான் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறதுனாலதான் நீங்க ரோமர் 6:7-8 படிச்சு பாருங்க. உட்காந்து வீட்டுல 6:7-8 உட்காந்து படிச்சு பாருங்க. அது 5 அதிகாரத்துல சொல்றாரு பாருங்களேன். 5:12 சொல்றாரு. 5:12 ரோமர் 5:12 சொல்றாரு பாருங்க. நம்ம சொல்றாரு, இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷனும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல ஆயிற்று. பாவத்தினால மரணம். இதை தொடர்ந்துதான் அவர் எழுதுறாரு 6:7-8 எல்லாம் என்ன சொல்றாரு? ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெரும்படி பாவத்தில் நிற்கலாமா? மனுஷனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும். பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேணும். பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்துலாம் விடுதலைலாம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்க, பயங்கரமான ஒரு விஷயம். அதெல்லாம் உட்காந்து செய்யக்கூடாது அப்படின்னு நினைச்சு பாருங்களேன், முடியவே முடியாது நம்மளால. அதுக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவினுடைய பலன் தேவை. பிரச்சனை எப்பொழுதும் கடவுளோடங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. பிரச்சனை சக மனுஷனுக்கு முத வரத்துக்கு முன்னால கடவுளோட பிரச்சனை, அதுக்கு பிறகுதான் சக மனுஷனோட பிரச்சனையே வந்துச்சு. கடவுளோட பிரச்சனை இருக்கிறவன் சக மனுஷனோடையும் பிரச்சனையோட தான் இருப்பான். நல்லா புரிஞ்சுக்குங்க. கடவுளோடு பிரச்சனை இருக்கிறவன் சக மனுஷனோட பிரச்சனை இல்லாம இருக்க முடியாது. என்னைக்கு உனக்கு கடவுளோட நல்லுறவு வருதோ அன்னைக்குதான் நீ சக மனுஷனோட சந்தோஷமாவே இருக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேரு குடும்பத்தில எடுத்துக்கலேன், புருஷனோடையும் மனைவியோடையும் பிள்ளைகளோடையும் சந்தோஷமா இருக்க முடியாது, இருக்க முடியாது. மனைவி கணவன் மனைவி பிள்ளைகளோடைய சந்தோஷமா இருக்க முடியாது. அப்பா மனைவியை திட்டுவான், மனைவி புருஷனை திட்டுவாங்க, பெற்றோர்கள் பிள்ளைகளை திட்டுவாங்க, நிறைய இடத்துல பாத்துறீங்களா, நிறைய இடத்துல உட்காந்து பாருங்க, நல்லா உட்காந்து பாருங்க. நிறைய இடத்துல பிள்ளைங்க அப்பாவெல்லாம் அடிச்சு போட்டுவாங்க, அம்மாவெல்லாம் அடிச்சிருவாங்க. கவனிச்சிருக்கியா? ஏன்னா அங்க பாவம் அதிகரிச்சிருக்குன்னு அர்த்தம். வேதம் ஒரு விஷயத்த சொல்றது, தாயும் தகப்பனையும் சபிக்கிறவனுடைய கண்ணை பிடிங்கிருந்து, அப்பா அம்மாவை சபிச்ச கண்ணை பிடிங்கிருக்குது, அவனை கொல்லப்படவில்லைன்னு சொல்லுது. இன்னைக்கு அப்படியே தலைகிற இருக்கு. ஏன் தெரியுமா? பாவம், பாவத்தின் வல்லமை. அதனால சொல்லுது, கட்டளை என்ன கொடுத்துருந்தோமா, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கீழ்படி. உன் ஆயுஸ் நாள் கூட இருக்கணும், நல்லா இருக்கணும்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கீழ்படி. நீ கீழ்படிய மாட்டீங்க, எல்லாம் எந்த பசங்களா கீழ்படியதெல்லாம் இருக்கவே இருக்காது. பெற்றோர் பேச்ச கேட்கவே முடியாது. இது என்ன தெரியுமா அர்த்தம்? யூ ஆர் அண்டர் கண்டமினேஷன் அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்க தம்பி, நல்லா தெரிஞ்சுக்க. நீ கடவுளுடைய நியாய தீர்ப்புக்கு நேரா இருக்க, நரகத்துக்கு போயிருவே, சாக போறன்னு அர்த்தம். அப்பா அம்மா, அப்பா அம்மா நேசிக்கிறாங்க கொள்றாங்க, ஆனா அதே அப்பா அம்மா வெறுக்கிற, அப்பா அம்மாவை கோபப்படுத்துற, அவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்க. நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, உலகத்துலலாம் பிள்ளையெல்லாம் அப்பா அம்மாவும் அடிச்சு போட்டுறாங்க, கொள்ளு போட்டுறாங்க, கொள்ளே போடுறானுங்க. அப்பாவெல்லாம் கொண்டுறான், அம்மாவெல்லாம் கொண்டுறான், அடிச்சு போடுறானுங்க. உசுரே போதுங்க பிள்ளைங்க, எப்படி அது? என்ன சொல்றது, நீ பாவத்துல அடிமையா இருக்கனால அப்படிதான் செய்வ, உன்னால மீற முடியாது, மீறவே முடியாது. அதான் கட்டளை. நல்லா யோசிச்சு பாருங்களேன், அடிச்சுட்டு நட்டி திட்டிட்டு மனசு உனக்கு ஆறவே ஆறாது, மனசு நிம்மதியாவே இருக்காது. அப்படி செஞ்சிட்டோமே செஞ்சிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமே, அப்படியே ஒரு நாள் ஒரு மாதிரி மூஞ்சி மாறிடும், எங்கேயாவது போயிடணும், ஏதாவது போய் எங்கேயாவது ரிலாக்ஸ் பண்ணுவோம். ரிலாக்ஸ் பண்ணுவோம், என்ன ரிலாக்ஸ் பண்ண போறேன்? எங்க சினிமா பார்த்தா ரிலாக்ஸ் ஆயிருமா, தண்ணி அடிச்சா ரிலாக்ஸ் ஆயிருமா? ரிலாக்ஸேஷனே திருப்பி நீ வந்து நான் செஞ்சது தப்பு, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஆண்டவரையும் உங்களுக்கு விரோதமா நான் பாவம் பண்ணிட்டேன், கடவுளுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு, பெற்றோர் காலில் கையில காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு நான் ஒழுங்கா இருப்பேன், ஏசியம் பார்த்து மன்னிச்சா நீ சொல்ற வரைக்கும் உனக்கு விடாது. பாவத்தின் ஆளுமையதான் நின்று நினைக்கிறீங்களா? நீ ரட்சிக்கப்படாத வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும், உன் மைண்ட் முழுசும் ஓடிக்கிட்டே இருக்கும். இது பாருங்க, அப்பா அம்மாவெல்லாம் அடிக்கிறவன்லாம் நல்லா மனசு வச்சிருங்க, சாகிற வரைக்கும் யோசிப்பான், மறக்கவே மாட்டான், மறக்கவே முடியாது. திட்டி பாரு, மறக்கவே முடியாது, அப்படியே டெரிபிளா இருக்கும். நானும் திட்டிருக்கேன், அம்மாவெல்லாம் அப்பாவெல்லாம் திட்டிருக்கேன். இன்னுமே எனக்கு சில நேரத்தில் யோசனையா இருக்கும், ஆண்டவன் பாவத்தை மன்னிச்சுட்டார் இருந்தாலுமே அது வந்து அப்படியே விளையாடாது. ஏன் தெரியுமா? அது கட்டளை, இட்ஸ் எ கமாண்ட். புருஷன் கணவன் மனைவி உறவுகள் எவ்வளவு கடிசா இருக்கு பாத்தீங்களா? கேட்டிருக்கீங்களா? ஏன் கடிசா இருக்கு? ஏன் உப்புறம், ஏன் அந்த நெருக்கம் வர மாட்டேங்குது? சின் பாவம் கேட்கணும், ஆண்டவரே மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னு சொல்லி கேட்கணும். இல்ல, சிக்கல், தொடர்ந்து சிக்கல். அடுத்த ஒரு விஷயம் சொல்றாரு, என்ன சொல்றனா, பாவத்தின் கரையில் இருந்து விடுதலை. பாவம் குற்ற உணர்வு, பாவத்துக்கு அடிமையா இருக்கும், அடுத்தது பாவ கரப்பட்டிருக்கும், பாவத்தின் கரையில் இருந்து. அது ரொம்ப மோசமானது. நீங்க என்னோடு கூட ரோமர்கள் நிருபத்துக்கு வாங்க, ரோமர் மூன்றாம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் மூன்றாம் அதிகாரம், பாவம் எப்படி கரப்படிஞ்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாருங்க, எதெல்லாம் கரப்படுத்தி இருக்குங்கிறத பாருங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல விசுவாசியாவே இருக்க முடியாது, இல்லாட்டி விசுவாசியா இருக்க முடியாது. விசுவாசினா யாருங்களையும் தெரிஞ்சுங்க, விசுவாசிங்க யாருங்களையும் தெரிஞ்சுங்க. பத்தாம் வசனத்துல நான் வாசிக்கிறேன், நீங்க பாருங்க, பத்தாம் வசனத்துல கை வச்சே பாருங்க. அந்தபடி நீதிமான் ஒருவன் ஆகிலும் இல்லை, உணர்வு உள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை, எல்லாரும் வழிதப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இப்ப சொல்றார், இப்ப பொதுவா எல்லாருக்கும் பாவத்தை குறிச்சு சொல்லிட்டு நல்லவன் இல்லைன்னு சொல்லிட்டு, அவன் தனிநபர் எப்படி இருக்கிறான்னு சொல்லி சொல்றாரு. ஒவ்வொரு தனிநபரும் சொல்றாரு பாருங்க, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத கோழி, சரியா, நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், தொண்டை நாக்கு உதடு, உதடின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதுக்கு தீவி இருக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழியில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பதாக தெய்வ பயம் இல்லை என்று எழுதியிருக்கிறது. புரிஞ்சா? பாவம் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, பார்ட் பார்ட்டா பாதிச்சிருக்கு, பகுதி பகுதியா. அதனாலதான் சொல்றது, அதனால பேசாத, கவனமாரு, நல்லது பேசு, புறம் பேசாத, தப்பா பேசாத, குற்றம் சொல்லாத. ஏன்னா வேதம் சொல்லுது, ரட்சிக்கப்படாத மனுஷனுடைய நாவின் கீழ என்ன இருக்கு? விஷம் இருக்கு. ரட்சிக்கப்பட்ட நம்மளே போய் சொல்றோமா இல்லையா? ரட்சிக்கப்பட்ட நம்மளே திட்டுறோமா இல்லையா? ரட்சிக்கப்பட்ட நாமே சபிக்கிறோமா இல்லையா? ரட்சிக்கப்பட்ட நம்ம இல்லாதப்ப என்னென்னலாம் பேசுறோம்? ஒருத்தன் இல்லைன்னா என்னென்னமோலாம் பேசுவோம். நேருக்கு நேரம் என்னைக்காவது பேசியிருக்கோமா? நேருக்கு நேரம் பேசுவோமா? நேருக்கு நேரம் பேசவே மாட்டோம். எல்லாரும் இல்லாதப்ப பேசுறது தான் கிறிஸ்தவம். அன்னைக்கு ரொம்ப அழகா சொல்லுது வேதம், பாவ கரை பிடிச்சிருக்கு. ஏழாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, நல்லா புரிஞ்சுங்க. ஏழாம் அதிகாரத்துல நீங்க பாருங்க, அவர் சொல்றாரு, அவர் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில சொல்றாரு. ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்களா, ரட்சிக்கப்படலன்னா இப்படிதான் இருப்பீங்க. ரட்சிப்புனா என்னன்னு சொல்லிட்டு வர்றாரு. குற்ற உணர்வுல இருந்து விடுதலை, பாவத்தில இருந்து விடுதலை, பாவ கரையில இருந்து விடுதலை. பாவ கரையில இருந்து விடுதலை மூணுல இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். விடுதலை பெற்ற ஒரு விசுவாசி எப்படி இருக்கணுங்கிறதையும் இந்த இடத்துல சொல்றாரு. ஏழாம் அதிகாரத்துல சொல்றாரு, பதினஞ்சாம் வசனத்துல பாருங்களேன். எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேன். நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க, நான் விரும்பாததை நான் செய்யறேன், செய்யறதுனால நியாயப்பிரமாணம் நல்லதுங்கிறேன். ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கொண்டு எது நல்லது, நியாயப்பிரமாணம் நல்லதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் சொல்றாரு, ஒத்துக்கொள்ள. அதனால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் பாவம் இருக்கு, தொடர்ந்து பாவம் போயிடல. நல்லா புரிஞ்சுக்க, இருக்கா சொல்றாரு. அது எப்படி என என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாக இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அதனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆயினும் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமான மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாகியிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. இந்த அவயவம் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் என்ன செய்யுதுன்னா சிறையாக்குது. கண்ணு சிறையாக்குது, வாய் சிறையாக்குது, கை சிறையாக்குது, கால் சிறையாக்குது, தப்பானதெல்லாம் சிறையாக்கிக்கிட்டே இருக்கு. நம்மளால வந்து என்ன செய்ய முடியல, மீள முடியல. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவார்? சரியா சொல்லிட்டு சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்ப இதுல இருந்து எனக்கு விடுதலை வேணும்னா ஒரே ஒரு வழிதான், யார் மூலமா தான்? இயேசு கிறிஸ்து மூலமா தான். ஒரு விசுவாசிக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலை, அவிசுவாசிக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை. இப்ப இந்த நிருபம் விசுவாசிகளுக்கு எழுதப்படுகின்றது. விசுவாசியுடைய வாழ்க்கையில பாவம்னா என்னன்னு சொல்றாரு. பாவத்தினால் ஏற்பட்ட குற்ற உணர்வு, பாவத்தினால் பிசாசுக்கு அடிமையானோம், பாவத்துக்கு அடிமையானோம். அடுத்தது பாவ கரை எனக்குள்ள இருக்கு, இது அனைத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கிறது இயேசு கிறிஸ்து. இதான் ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்ன? குற்ற உணர்வில் இருந்து விடுதலை, பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை, அடுத்தது பாவ கரையில் இருந்து விடுதலை. இதெல்லாம் யாரு கொடுக்கிறா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். ஆக நம்மளுடைய வாழ்க்கையில நாம இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கோம். நல்லா புரிஞ்சுக்குங்க, ரட்சிக்கப்பட்ட பின்னாலையும் கூட இப்படிப்பட்ட சுவாபங்கள் நமக்குள்ள இருக்கதான் செய்யுது. பாவத்தோட எதிர்த்து போராடுறதுக்கு தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக பாவம் நம்மளே மேற்கொள்ளாதபடிக்கு, அதுக்குதான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, பாவம் மேற்கொள்ளாதபடிக்கு கடவுள் வேதத்தை கொடுத்திருக்காரு, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்காரு, திருச்சபையை கொடுத்திருக்காரு, ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. இப்போ ஒரு மனுஷன் விழுந்து போறான், ஒரு மனுஷன் பாவம் செய்யறான் அப்படின்னு தெரிஞ்சா அவனை தாங்க தான் செய்யணும், அவனுக்கு போய் ஆறுதல் சொல்லி அவனுக்காக ஜெபித்து அவனை தூக்க தான் செய்யணும். அவளைய அவனை என்ன செஞ்சிட முடியாது அப்படின்னு சொன்னா அப்படியே விட முடியாது, அவனை பத்தி நம்ம தப்பா பேசுவோம். அதனாலதான் சொல்றாரு, நிற்கிறேன் என்று எண்ணிக்கிறேன் விழாது இருக்கும்படி எச்சரிக்கையா இருக்க கடவன். அப்ப எல்லாருக்குமே பாவம் இருக்கு. சுவிசேஷம் என்ன, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் ஆனாலும் பாவம் இருக்கு, பாவத்தோட தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். அந்த போராட்டத்துல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவ உறுதியா பிடிச்சுக்கணும். கிறிஸ்து இல்லாம வாழ முடியாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்பி வாழணும். நம்ம இயேசு கிறிஸ்து இல்லாம நம்ம பாவத்தை ஜெயிக்கவே முடியாது. அதனால நல்லா புரிஞ்சுக்க, ஒருத்தன் பாவம் செய்வானே ஆனால் யார்கிட்ட வரணும், இயேசுகிட்ட வரணும். கம்மன் டு கிரைஸ்ட். உன் பிரச்சனை தீரணுமா, அதுக்கு உலக பிரகாரமான முடிவை தயவு செஞ்சு தேடாத. உன்னுடைய புத்தியை போட்டு இப்படி இப்படி எல்லாம் செஞ்சா சரியாயிரும் தயவு செஞ்சு நினைக்காத. நல்லா புரிஞ்சுக்க, திருப்பி நல்ல ஒரு விஷயத்த சொல்றேன். நீ பாவம் பண்ணிட்டீன்னா இந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு, இல்லாட்டி இந்த பாவம் செய்ய, இந்த பாவம் நான் செய்யலேன்னு சொல்லி நியாயப்படுத்துறதுக்கு பதிலா நான் செஞ்சதை ஒத்துக்கிட்டு ஆண்டவரே இதுல என்னை காப்பாத்துக்கன்னு சொன்னீங்க, ஆண்டவரே காப்பாத்துவார். ஆண்டவரே எனக்கு ஒரு மனம் திரும்பலி விசுவாசத்தை தாங்க, தொடர்ந்து இப்படி செய்யாம இருக்கிறதுக்கு எனக்கு பலனை தாங்க. நான் நிர்பந்தமான மனுஷன்னா என்னை பாவசரியத்தில் யாரும் என்னை காப்பாற்ற முடியாது. இயேசுவே என்னை காப்பாத்துங்க, இயேசுவே என்னை காப்பாத்துங்க, இயேசுவே என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி நீ இயேசு கிறிஸ்துவனிடத்துல வரும்பொழுது அவருடைய விடுவிக்க வல்லவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இல்லாம உன்னால எந்த விதமான ஒரு சின்ன பாவத்திலிருந்து கூட உன்னால ஜெயிக்க முடியாது. நீ முழுசா கிறிஸ்துவ சார்ந்து ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே ஆண்டவரே நம்முடைய கோபத்து கீழே இருக்கேன், ஒருவேளை நீ ரட்சிக்கப்படலாம் ஆண்டவரே என்ன நான் செத்துட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரே நம்முடைய கோபத்து கீழே இருக்கேன், நான் நரகத்துக்கு போயிருவேன், நான் மறிச்சா அடுத்த நிமிஷம் நரகம், இயேசுவே என்னை மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீ இயேசு கிறிஸ்துட்ட வரணும். நீ விசுவாசியா இருந்தீங்கன்னா ஆண்டவரே என்னால ஆண்டவரே என்ன ஒரு சில பாவங்களை என்னால மீள முடியல ஆண்டவரே, என்னுடைய கண்ணு என்னுடைய வாயெல்லாம் ரொம்ப கெட்டதா இருக்கு ஆண்டவரே, என் கால்லாம் சரியில்லை, என் கையெல்லாம் சரியில்லை ஆண்டவரே, ஆண்டவரே நான் நிர்பந்திக்கப்படுகிறேன், எனக்கு எப்படியாவது விடுதலை தாங்க. அது இயேசு கிறிஸ்துனாலதான் முடியும். இயேசு கிறிஸ்து இல்லாம உன்னுடைய வாழ்க்கையில உன் பாவத்துல நீ மீள முடியாது. நீங்க திருச்சபையில இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுங்க, நல்லா ஆணித்தரமா புரிஞ்சுங்க, இருக்கிற எல்லாரும் பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்களை தவிர பாவமே இல்லாதவர்கள் இந்த திருச்சபையில இல்ல. பாவமே இல்லாம ஒருத்தன் இருந்தானா அவன் கடவுள்கிட்ட தான் இருக்கணும், செத்து போயிருக்கணும். பாவத்தோட இருக்கிறதுனாலதான் ஆண்டவரை ஏற்படுத்தி வச்சிருக்காரு, திருச்சபை ஏற்படுத்தி இருக்காரு, ஐக்கியத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காரு, திருவிழா ஏற்படுத்தி வச்சிருக்காரு, ஜபத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காரு, வேதவாசிப்பை ஏற்படுத்தி வச்சிருக்காரு. ஆக இங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் பலவீனமானவர்கள், இருக்கிறவர்கள் எல்லாரும் பாவத்தோடு போராடுகிறவர்கள். ஆகவே ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமந்து ஜெபித்து கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்த கர்த்தர் கிருபையும் இறக்கமும் பாராட்டுவார்.